நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோவை கொடிசியா அரங்கத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற்ற அக்ரி இன்டெக்ஸ் 2014 வேளாண் கண்காட்சியின் 2ஆம் நாளான ஜூலை 19ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
அனைவருக்கும் கனிவான காலை வணக்கம். கோவை மாவட்ட சிறுதொழில் சங்கம் கொடிசியாவின் சீரிய முயற்சியோடும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் TNA-வின் பேராதரவோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அக்ரி இன்டெக்ஸ் 2014 வேளாண் தொழிற்காட்சியின் 12வது வெற்றி படைப்பின் இணை நிகழ்வாக நடைபெற இருக்கின்ற இளைய தலைமுறைக்கான இந்திய வேளாண்மை என்னும் வேளாண் கருத்தரங்கின் 2ஆம் பதிப்பு துவக்க விழா நிகழ்விலே பங்கேற்று சிறப்பிக்க வந்திருக்கின்ற தமிழக அரசின் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், தமிழக சட்டசபையின் மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள், போற்றுதலுக்குரிய தமிழக சட்டமன்றம் மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள், ஆராய்ச்சியாளர்கள், கருத்தரங்க பங்கேற்பாளர்கள், என்றென்றும் ஆதரவுக்கரம் நல்கி வரும் ஊடகத்துறை நண்பர்கள், கொடிசியா குடும்பத்தினுடைய பாசமிகு உறுப்பினர்கள், மாட்சிமை மிகு மகளிர், ஆளுமை மிக்க ஆடவர் ஆகிய உங்கள் அனைவரையுமே வருக வருக என இருகரம் கோப்பி வரவேற்கின்றோம். உலகின் உயர் தொழிலான உழவினை போற்றும் இந்த உன்னத நிகழ்வினை தமிழ்தாய் வாழ்த்தோடு துவங்க உள்ளோம். கருத்தரங்க துவக்கத்தின் மற்றொரு மங்கள நிகழ்வாக நாம் அனைவராலும் விரும்பப்படும் இருள் போக்கி ஒளியினை கொணரும் தீப ஒளி ஏற்ற உள்ளோம்.
தமிழ்தாய் வாழ்த்தினை தொடர்ந்து தீப ஒளி ஏற்றுதலுடன் நிகழ்ச்சி இனிதே துவங்கியது.
வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வான அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். கொடிசியாவின் ஆற்றல் மிகு தலைவர் திரு ஈ.கே. பொன்னுசாமி அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஊர் மண்ணில் விளைந்த மாணவர், கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலையில் பயின்றவர், தமிழ்நாடு அரசின் வேளாண்மை அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கொடிசியா மற்றும் அக்ரி இண்டெக்ஸ் 2014 சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். நம்ம ஊர் அமைச்சர் நம்மவர், நல்லவர். தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம், கிராம மேம்பாடு, சட்டம், நீதிமன்றம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு SP வேலுமணி அவர்களே, வருக வருக. பொள்ளாச்சிக்கு ஒரு நல்லாட்சி, பொள்ளாச்சியின் அடையாளம். தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் மதிப்பிற்குரிய திரு வி ஜெயராம் அவர்களே, இன்று இந்த சபையையும் வழிநடத்த வருக வருக. ஒவ்வொரு முறையும் உங்களை எல்லாம் நேரில் பார்க்க சென்னை வந்தபோதும் நீங்கள் மூவரும் காட்டிய அன்பும் அரவணைப்பும் கொடிசியாவை பெருமையோடு மனம் நெகிழ வைத்தது. நன்றி மறப்பது நன்றென்று அமைச்சர் வெறுமக்களே, அதற்காக மூவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி மகேந்திரன் அவர்களே, வருக வருக. எங்களுள் ஒருவராக எப்போதும் எவரும் எளிதாக அணுகக்கூடிய கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் மலரணைய மனமுடைய திரு டி மலரவன் அவர்களே, வருக வருக. சிறப்பான சேவைக்கு சொந்தக்காரர் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னசாமி அவர்களே, வருக வருக. கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் சேவையின் நாயகர் திரு சேலஞ்சர் துறை அவர்களே, வருக வருக. எங்களுக்கு இன்று இலவசமாக கிடைத்த இனிய பரிசு, ஆம், அமைச்சர் கொண்டு வந்த பரிசு, சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழன் அவர்களே, வருக வருக. அக்ரி, காஸ்கோ, தோட்டக்கலை என்று எந்த வேலைக்கு போனாலும் சென்னையில் கொங்கு மண்டலம் தோற்றுப்போகும். உபசரிப்பில் அப்படியொரு ஊக்கம், அவர் அப்படியொரு உறுதுணை. இதன் அடையாளம் நமது அக்ரி ஆணையாளர் திரு சந்தீப் சக்சேனா ஐஏஎஸ் அவர்கள். இன்று அவர் வர இயலாவிட்டாலும் எங்கள் கொடிசியாவின் இனிய வணக்கம் உரித்தாள்க. நாடு முழுவதும் தேடி தேடி விவசாய பெருமக்களை கூட்டி வந்து கண்காட்சியை அர்த்தமுள்ளதாக ஆக்கும் அறப்பணிக்கு சொந்தக்காரர் திரு எம் ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் வர இயலவில்லை. ஆனாலும் எங்கள் வணக்கம் உரித்தாள்க. இங்கு அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படியொருவர் எங்களோடு தோளோடு தோல் கொடுத்து வருபவர் தமிழ்நாடு வேளாண் பல்கலையின் துணைவேந்தர் டாக்டர் கே ராமசாமி அவர்களே. வருக வருக. வருடந்தோறும் வரும்போதெல்லாம் எங்களை வாழ்த்தும் நல்ல உள்ளம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் பாஸ்கரன் மணிமாறன் அவர்களே. வருக வருக. இந்த விழா நாயகர்கள் நம் விவசாயிகளே. ஏனென்றால் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அதாவது உலகில் நெம்பரோன் தொழில் உழவு தொழில்தான், சந்தேகமில்லை. உலகின் நெம்பரோன் மனிதன் உழவன் தான், சந்தேகமில்லை. ஏனென்றால் ஆற்றுக்குள்ளே நின்று அரகரா சிவசிவா என்றாலும் சோற்றுக்குள்ளே இருக்கிறது சொக்கலிங்கம் என்பதுதானே உண்மை. ஆற்றுக்குள்ளே நின்று அரகரா சிவசிவா என்றாலும் சோற்றுக்குள்ளே இருக்கிறது சொக்கலிங்கம் என்பதுதானே உண்மை. உலகத்தின் அச்சாணி நீங்கள். இங்கு வந்திருக்கும் உங்களை என்னவென்று அழைப்பேன்? பெரியோர்கள் என்றா, நண்பர்கள் என்றா? அண்ட சராசரமும் உங்களுக்கு அடிமை. உண்டி கொடுத்தோரே, எங்கள் உயிர் கொடுத்தோரே, உலகின் அட்சய பாத்திரம் உழவர்களே. வருக வருக. மேலும் கண்காட்சியில் கலந்து விவசாய புரட்சி விரைவாக நடக்க உதவும் பல்வேறு நிறுவன உரிமையாளர்களே, அதிகாரிகளே, வருக வருக. அரசின் துணை ஆண்டவன் கருணை போல நம் அரசு அதிகாரிகள் அனைவரும் வருக வருக. மக்களின் மனசாட்சி, ஜனநாயகத்தின் அத்தாட்சி பத்திரிகை துறை. கண்காட்சியையும் அரசு திட்டங்களையும் விவசாயியின் வீடு வரை கொண்டு போய் சேர்க்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி நண்பர்களே, வருக வருக. எங்களோடு இணைந்தும் மனமாற கலந்தும் இத்துணை பணிகளையும் செய்து முடித்த அத்துணை பேருக்கும் வணக்கம். அனைவரும் வருக வருக. கொடிசியா ஒரு கூட்டு குடும்பம். ஒன்றுபட்டோம், உயர்வு பெற்றோம். உறுப்பினர்களே, வருக வருக. இங்கிருக்கும் நண்பர்களே, எல்லோரும் வருக வருக. இனிதே பலன் பெருக பெருக. உங்கள் அனைவருக்கும் கொடிசியா சார்பாக எங்களுடைய இனிய காலை வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை கூறி அமர்கிறேன். வணக்கம், நன்றி.
வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து
எளிமையுடன் பணிகளை துவங்கி இன்று இமாலய சாதனை படைத்திருக்கும் அக்ரி இன்டெக்ஸ் 2014 வேளாண் தொழில் கண்காட்சியினுடைய தலைவர் திரு ஜி தேவராஜ் அவர்களை கருத்தரங்கம் குறித்த தன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றோம்.
பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்ரி இன்டெக்ஸ் 2014 கண்காட்சியில் 248 நிறுவனங்கள் பங்கேற்று பலதரப்பட்ட தொழில்நுட்பங்களை நமது வேளாண் பெருமக்களுக்கு பார்வைக்கு வைத்துள்ளார்கள். இக்கண்காட்சி 2வது ஆண்டில் தொடங்கப்பட்டு தற்போது 14வது பதிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளது. முதல் பதிப்பிலிருந்து எங்களுடன் உறுதுணையாக நின்று வேளாண் தொழிலுக்கு பெரும் தொண்டாற்றி வரும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய வேளாண்மையை சீராக்கும் முயற்சியாக நாங்கள் நடத்தும் அடுத்த தலைமுறை இந்திய வேளாண்மை என்ற கருத்தரங்கு வேளாண்மையில் பல கோணங்களை பற்றியும் ஆராய்ந்து சிந்திக்க வைக்கும் என்பதில் சிறிதளவு மையமில்லை. இதில் கலந்து கொள்வதற்காக இந்திய வேளாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தகுதியுடையவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். இக்கருத்தரங்கிற்கு உதவியுள்ள நபார்டு வங்கிக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த முயற்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் தமிழக அரசின் அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களின் வருகை எங்களுக்கு வேளாண் துறையை சார்ந்த அனைவருக்கும் பெரும் ஊக்கமளித்துள்ளது. மேலும் இக்கண்காட்சிக்கும் இந்த கருத்தரங்கிற்கும் ஆதரவு தெரிவித்துள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும், அரசு துறைகளுக்கும், பல்கலைக்கழகங்களுக்கும், என்னுடன் அயராது உழைத்து எனது சக கொடிசியா உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் எனது நன்றியை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
கடல் என்பது பல கோடி தண்ணீர் துளிகளின் ஒற்றுமை. கடலும் கடல் சார்ந்த முக்கிய உயிரினம் பற்றிய ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காக சிறப்பான பணியாற்றி வரும் தமிழ்நாடு மீன் வளர்ப்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் திரு பாஸ்கரன் மணிமாறன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் என் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு சிறு கருத்தினை மட்டும் விவசாயிகள் முன் வைத்துவிட்டு வாழ்த்த விரும்புகிறேன். அதாவது, அடுத்த 5 ஆண்டுகளில் விவசாயத்தில் உற்பத்தியை 2 மடங்காக அதிகரிக்கவும், விவசாயம் மூலம் கிடைக்கும் வருவாயை 3 மடங்காக அதிகரிக்கவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது இடுபொருள்களின் விலை அதிகரிப்பு, பருவகால மாற்றங்களில் ஏற்பட்ட மாறுபாடுகள், அதாவது கிளைமேட் சேஞ்சினால் சரியான மழைப்பொழிவு இல்லாமை, நகரமயமாக்கல் போன்ற பல காரணங்களால் இன்று விவசாயம் செய்வோரின் எண்ணிக்கையும் விவசாயம் செய்யப்படும் பரப்பும் குறைந்து கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள், அதில் உள்ள எளிதில் செரிக்கக்கூடிய புரதச்சத்து, மிக மிக குறைவான கொழுப்புத்தன்மை போன்ற காரணங்களுக்காக மக்களால் மீன் உணவு அதிகமாக விரும்பி உண்ணப்படுவதால் மீன்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே விவசாயம் மற்றும் மீன் வளர்ப்பு இரண்டையும் இணைத்து ஒருங்கிணைந்த விவசாயம் செய்வதால் அதிக லாபம் ஈட்ட வழி உள்ளது. இந்த காரணத்தினால் நாங்கள் தொடர்ந்து 2வது வருடமாக இந்த அக்ரி இண்டெக்ஸில் கலந்து கொண்டிருக்கிறோம். மேலும் தமிழக அரசு மீன்வளத்துறை மூலம் வேளாண் நிலங்களில் பண்ணை குட்டைகள் அமைத்து வருகிறது. விவசாயிகள் இத்தகைய பண்ணை குட்டைகளை தங்களது நிலத்தின் பள்ளமான பகுதிகளில் அமைப்பதன் மூலம் நீரை அதில் சேமித்து வைத்து குறுகிய காலங்களில் வளரக்கூடிய, அதாவது 6 மாதங்களில் வளரக்கூடிய கிஃப்ட் திலேபியா மற்றும் பங்காசியஸ் போன்ற மீன்களை வளர்த்து அதிக லாபம் ஈட்ட இயலும். இது சம்பந்தமான கையேடு இப்பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அதற்காக நாங்கள் விவசாயிகளுக்கும் பயிற்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் 100 முதல் 200 நாட்டுக்கோழிகளை இந்த பண்ணை குட்டைகளின் மேல் அமைத்து வளர்த்தால் அக்கோழியின் கழிவுகள் வளரும் மீன்களுக்கு நல்ல உணவாகவும் பயன்படும். அது மட்டுமல்லாமல் மீன் அறுவடை செய்த பிறகு குட்டையின் அடியில் படிந்துள்ள சேறு விவசாயத்திற்கு நல்ல உரமாகவும் பயன்படும். மேலும் நீர்நிலைகளில் இருப்பு செய்வதற்காக மீன் குஞ்சுகள் தேவைப்படுகின்றன. ஆகையால் விவசாயிகள் சிறிய அளவில் மீன் விதைப்பண்ணைகள் அமைத்து, அதாவது ஃபிஷ் சீட் ரியரிங் சென்டர்னு சொல்லுவோம், அது மாதிரி மீன் விதைப்பண்ணைகள் அமைத்து மீன் குஞ்சுகளை வளர்த்து விற்பது மிகுந்த லாபகரமான தொழிலாகவும் இருக்கும். அதேபோன்று தமிழகத்தில் மட்டுமல்லாது கேரளா போன்ற மாநிலங்களிலும் அலங்கார மீன்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. மேலும் இங்கு கோயம்புத்தூரில் கூட இந்த அலங்கார மீன்களின் தேவை அதிகமாக உள்ளது. ஆகையால் விவசாய பெருமக்கள் தங்களுடைய விவசாய நிலங்களில் ஒரு ஓரமாக அலங்கார மீன்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபம் ஈட்ட முடியும். எனவே இன்றைய சூழலில் விவசாயம் ஒன்று மட்டும் தனியாக செய்யாமல் ஒருங்கிணைந்த விவசாயம் மூலம் மீன் வளர்ப்பும் சேர்த்து செய்வது வேளாண் பெருமக்களுக்கு மிகுந்த பலனளிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த கோவை மாவட்ட சிறுதொழில் சங்கம் நடத்தும் அடுத்த தலைமுறை இந்திய வேளாண்மை என்ற இந்த கருத்தரங்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும், ஒவ்வொரு வருடமும் விவசாய பெருமக்கள் இந்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி மூலம் பயன்பெற வேண்டும், அக்ரி இண்டெக்ஸின் புகழ் மேலும் மேலும் வளர வேண்டும், அதில் ஒவ்வொரு வருடமும் மீன் விவசாயம் ஆர் மீன் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் கண்காட்சியிலும் கருத்தரங்கிலும் அதிகம் இடம்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
முத்தான உரை தந்த முனைவர் திரு பாஸ்கரன் மணிவாரன் அவர்களுக்கு கொடிசியாவின் நன்றிகள் பல. உலகின் மூத்த தொழில் உழவு, உயிர்களின் மூத்த உணர்ச்சி பசி. உணவு பயிர் செய்யும் இடமில்லை உழவு, உலகின் உயிர் பயிர் செய்யும் இடம் உழவு. உலகின் உன்னத தொழிலாம் வேளாண்மை மற்றும் வேளாண் குடிமக்களின் நலனுக்காக செவ்வனே செயல்படும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் திரு கே ராமசாமி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம்.
வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக அரசினுடைய வேளாண் துறை அமைச்சர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவர், இந்நாள் இணைவேந்தர், நீங்களெல்லாம் அறிந்த செயல் வீரர், நமது மண்ணின் மைந்தர், உள்ளாட்சி நகராட்சிகளை உட்படுத்தி சட்டத்திட்டங்களையும் தன் கைக்குள் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தரான அருமை சகோதரர் வேலுமணி ஐயா அவர்களே, இந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதிகளே, இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற கொடிசியாவினுடைய முன்னாள் இந்நாள் வருங்கால தலைவர் செயலர்களே, திரளாக வந்திருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, விளைபயிரிலிருந்து விளைந்து முதிர்ந்த செயல்திறனால் வளர்ந்த முன்னோடி விவசாயிகளே, மூன்றாம் தலைமுறை பிரதிநிதிகளாக விவசாயம் என்று ஒன்று இருக்கிறதே, நம்முடைய நிலத்தை விற்பதா வேண்டாமா என்ற கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் விவசாயத்தை நோக்கி ஓடி வருகின்ற மூன்றாம் தலைமுறை இளம் விவசாயிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலை பொழுதில் ஊடக நண்பர்களோடு இணைந்து என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கொடிசியா வளாகத்திலே எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இது போன்ற ஒரு கூட்டத்தை எப்போதாவது நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்று கேட்டால் இந்த நேரத்தில் வருவது மிக குறைவு. எதற்காக ஊடக நண்பர்களோடு இணைந்து என்று சொன்னேன் என்று சொன்னால், எந்த ஒரு ஊடகமும் விவசாயத்திலிருந்து எல்லோரும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒழிய விவசாயத்தை நோக்கி வருபவர்களை பற்றி சொல்வதில்லை. இன்றைக்கு இந்தியாவிலேயே இளைஞர்களை நம்பித்தான் நாடு சென்று கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட, புத்தாக்க படைப்பாளிகள், புதுயுகத்தை படைப்பதற்காக இளைஞர்கள், பள்ளிகளிலே இருக்கக்கூடிய இளைஞர் கூட புதிய கண்டுபிடிப்புகள் என்று சொன்னால் வாழை இலையை ஒரு மாத காலம் பச்சையாக எப்படி வைத்திருப்பது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்காக 20 நாட்கள் நம்முடைய ஜனாதிபதி மாளிகையிலேயே தங்கி இந்தியாவிற்கு என்னென்ன ஊக்க தேவை என்பதை அறிந்து கொண்டு வருவதற்காக தமிழகத்திலிருந்து 2 இளம் செல்வங்கள் இன்றும் அங்கே ஜனாதிபதி மாளிகையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், பெரியவர்களும் சரி, மூன்றாம் தலைமுறை இளைஞர்களும் சரி, விவசாயம் இல்லை என்று சொன்னால் சாப்பாடு இல்லை. உங்களுக்கு கையிலே செல்போன் இருக்கலாம், வீட்டிலே கம்ப்யூட்டர் இருக்கலாம், ஒளி விளக்குகள் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் 3 வேளைக்கு சோறு வேணும். சோறு மட்டும் இல்லை, பல்வேறு உணவு வகைகளில் மாற்றங்கள் வந்து விட்டன. இப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு போனீங்கன்னாக்க சாதாரண சிறுதானியம் கலந்த ஒரு தயிர் சாதமாவது சாப்பிட்டுட்டு தான் வர்றீங்க. அந்த அளவிற்கு விவசாயம் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இது ஒரு தக்க தருணம். இந்த தருணத்தில் எங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பேற்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற செயல் வீரராக இருக்கக்கூடிய வேளாண்மை படித்த ஒரு வேளாண் அமைச்சர் அவர்களை எங்களுக்கு தந்திருக்கின்ற தமிழக அரசிற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, கோவை என்று சொன்னாலே சவுத் இந்தியன் மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. பருத்தி இங்கே தான் விளைந்தது, நூலானது ஆடையானது எல்லாம் போச்சு. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா பருத்தி எங்கேயோ இருந்து கொண்டு வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தென்னை வந்து இங்கே தான் நல்லா விளைஞ்சிட்டு இருந்தது, இடைக்காலத்தில் கொஞ்சம் கஷ்டம், இப்போ கொஞ்சம் நல்ல விலைக்கு போனது கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது தான் வேளாண்மை. இதுக்கு வந்து மழையை மட்டுமே குறை சொல்லி பலன் இல்லை. அது இல்லை, மழையினால் மட்டும் விவசாயம் இல்லை, தொழில்நுட்பத்தாலும் விவசாயம் வளரும் என்பதற்காக இன்றைய காலகட்டத்தில் 14 மாவட்டங்கள் வறட்சியை தொட்டிருந்த போதிலும் கூட 110 லட்சம் மெட்ரிக் டன் உணவு உற்பத்தியை செய்து காட்டியிருக்கிறது இந்த வேளாண்மை துறை. அதற்காக முன்னோடியாக செயல்படுகின்ற எங்களுடைய செயல் வீரர் வேளாண் துறை அமைச்சர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தண்ணி இன்னும் கஷ்டம்தான், இப்போ தான் மழை பெஞ்சிட்டு இருக்குது, மேட்டூருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 4 லட்சம் ஏக்கரில் இருக்கக்கூடிய உந்து சக்தியை பயன்படுத்தி தானிய உற்பத்திக்கான முன்னேற்பாடுகளை செய்து அகில இந்தியாவில் முதல் முறையாக 100% மானியத்தோடு இடுபொருளாக இருந்தாலும் சரி, உழுகின்ற கருவியாக இருந்தாலும் சரி, களையெடுக்கின்ற கருவியாக இருந்தாலும் சரி, அறுவடை கருவியாக இருந்தாலும் சரி, முன்மாதிரியாக செயல்படுத்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதை செயல்படுத்தி இருக்கக்கூடிய வேளாண் துறை அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அவர்கள். இதையெல்லாம் செயல்படுத்துவதோடு இன்றைக்கு நல்ல இடத்திலே 2 சகோதரர்களாக 2 அமைச்சர்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். நாம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். அதற்கு முன்னோடியாக இந்த கோவை மாநகரம் சிறுதுளி அமைப்பின் உதவியை கொண்டு 7 குளங்களை தூர்வாரி நீர்நிலைகளை அதிகரித்திருக்கின்றார்கள். அதுபோன்று வேளாண் துறையிலே இருக்கக்கூடிய பொறியியல் துறையை துணை கொண்டு, உள்ளாட்சித்துறையினுடைய துணை கொண்டு ஆளுக்கு 50-50% குளங்களை தூர்வாரி நீர்நிலைகளை அதிகமாக சுத்தமாக வைத்திருந்து போமே ஆனால் நிச்சயமாக இன்றைக்கு 110 லட்சம் தானிய உற்பத்தி மட்டுமல்ல, இன்னும் இதை 2 மடங்காக ஆக்குவதற்கு வழிவகை இருக்கிறது. ஆகவே அமைச்சர் பெருமக்களே, இணைந்து செயல்படுங்கள், செயலாற்ற நாங்கள் உடன்படுகின்றோம் என்று கூறி, இது போன்ற நிகழ்வை நடத்துவதன் மூலம் அரசு மட்டுமல்ல, பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, பொதுமக்களும் தொழிலதிபர்களும் வேளாண்மைக்கு உதவ முடியும் என்பதை 14 ஆண்டுகளாக செய்து காட்டி வரக்கூடிய ஒரு இயக்கம் இந்த கொடிசியா இயக்கம். அந்த இயக்கத்திற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக ஒன்றை செய்து வருகின்றார்கள். இந்த ஆண்டு அடுத்த தலைமுறைக்கான விவசாயம் என்ற தலைப்போடு துவங்கி இருக்கின்றார்கள். அத்தகைய முன்னோடியாக இருக்கக்கூடிய இவர்கள் கண்காட்சி மூலமும் செயல்முறை மூலமும் விவசாயிகளுக்கு அதிகமான தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்க்கின்றார்கள். எங்களை விட அதிகமாக செயல்படுகின்ற அவர்களை பாராட்டி இடம் சேர்கின்றேன். நன்றி, வணக்கம்.
துணைவேந்தர் அவர்களின் தெளிவான உரைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு பறவை மரத்தின் கிளையில் அமரும் போது அது எந்த நேரத்திலும் முறிந்துவிடும் என்ற பயத்தில் அமருவதில்லை. ஏனென்றால் பறவை நம்புவது அந்த கிளையை அல்ல, அதன் சிறகுகளை. தன்னம்பிக்கையின் மறு உருவமாய் தன்னிகரில்லா தலைவனாய் சிறப்புடன் மக்கள் பணியாற்றி வரும் விழாவின் சிறப்பு விருந்தினர் தமிழக சட்டசபையின் மாண்புமிகு துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களை பாராட்டுரை வழங்க பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
குடிசிய வளாகத்தில் கோவை மாவட்ட சிறு தொழில் சங்கத்தின் சார்பாக மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிற அடுத்த தலைமுறை இந்திய வேளாண்மை என்ற வேளாண்மை கருத்தரங்கின் 2ஆம் பதிப்பிற்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற வேளாண் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளிலிருந்து வருகின்றிருக்கிற வேளாண்மை துறையிலே ஆர்வம் உள்ள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 14ஆம் ஆண்டாக கோவை நகருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்க்கத்தக்க வகையிலே தமிழகம் முழுவதும் இருந்து விவசாய பெருங்குடி மக்கள் வந்து கண்டு களிக்கத்தக்க வகையிலே நல்ல பல கருத்தான மிக்க கண்காட்சி வேளாண் பெருமக்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளத்தக்க வகையிலே மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு செய்து நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக விவசாய பெருமக்கள் தமிழகம் மற்றும் அல்லாமல் கர்நாடகம், கேரளம் மற்றும் ஆந்திரம் போன்ற மாநிலங்களிலிருந்து பெருமளவுக்கு ஆர்வத்தோடு பேருந்துகளிலேயும் சிற்றுந்துகளிலேயும் புகைவண்டியின் மூலமாகவும் வந்து இந்த கண்காட்சியை கண்டு தங்களுடைய வேளாண்மை துறையினுடைய ஆர்வத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு நம்முடைய இந்த கண்காட்சி 14ஆம் ஆண்டாக நடைபெறுகிற இந்த கண்காட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிற கொடிசியா நிறுவனத்தாரை நான் வாழ்த்தி பாராட்டி மாண்புமிகு தமிழக முதல்வர் இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய லட்சிய கனவான விவசாயத்திலே 2 மடங்கு உற்பத்தி, விவசாயிகளுக்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற வருமானத்தை போன்று 3 மடங்கு வருமானத்தை பெறுவதற்கான நல்ல பல பணிகளை செயலாக்கத்தை நீங்கள் முன்னின்று செய்து வேளாண்மை துறையில் இன்னும் பல புரட்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்பினை தந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெற நன்றி.
அரியதோர் உரை தந்த அவை துணைத் தலைவர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. மக்கள் சேவையே மகத்தான சேவை என தான் சார்ந்துள்ள துறை மேம்பாட்டிற்காக அல்லும் பகலும் அயராது பணியாற்றி வரும் விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை, சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களை சிறப்புரை ஆற்ற பணிவன்புடன் வேண்டுகிறோம்.
சிறப்பு வாய்ந்த நடந்து கொண்டிருக்கூடிய அக்ரி இண்டெக்ஸ் 2014 அடுத்த தலைமுறை இந்திய வேளாண்மை நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளாண் பெருங்குடி மக்கள், இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், மேடையிலே மேடைக்கு முன்புறமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி இழந்த வணக்கத்தை உரித்தாக்கி நம்முடைய அக்ரி யூனிவர்சிட்டி விசி அவர்கள் பேசும் பொழுது சிறப்பான முறையிலே பல கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு விவசாயம்தான் நம்முடைய நாட்டினுடைய முதுகெலும்பு என்று பண்டைய காலத்திலெல்லாம் விவசாய தொழில் முக்கியமாக இருந்து வருகின்ற காலத்திலே அது படிப்படியாக குறைந்து வேற மாதிரி சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் புதிய வகையில் குறிப்பாக நம்முடைய விவசாய பல்கலைக்கழகம் மூலமாக புதிய புதிய யுக்திகளெல்லாம் எடுத்துரைத்து இன்றைக்கு விவசாயத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான திட்டங்களை மானியத்துடைய திட்டங்கள் எல்லாம் பல திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு புறத்துறை அம்மா அவர்கள் தந்து கொண்டிருக்காரு. இன்றைக்கு இளைஞர்களும் கூட இங்கே பார்த்தா இங்கே வரும்போது பார்த்தோம் எங்கள் பகுதியிலேருந்து கூட சாவடிங்கெல்லாம் வரலாம் வந்திருந்தாங்க, அவங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பொள்ளாச்சி எல்லா பகிர்ந்தும் வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இளைஞர்களாக விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து புதிய புதிய வகையில் இன்றைக்கு விவசாயிகள் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் நல்ல எந்த பொருட்களை உற்பத்தி செய்தால் லாபத்தில் வரக்கூடும் என்று இன்றைக்கு அவர்களாகவே முன்வந்து நல்ல நிலையிலே திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கொடிசியா பல தொழில் காட்சிகளை 1988 முதல் நடத்தி வருகிறது. இதில் மிக முக்கியமாக நாட்டின் முதுகெலும்பாக வரும் வேளாண் தொழிலுக்கு உறுதி சேர்க்கின்ற வகையில் 2000 கொடிசியா சார்பில் அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சி நடத்தி வருகிறது. இக்கண்காட்சியிலே 14வது பதிப்பு நேற்று துவங்கி அதன் தொடர்ச்சியாக இன்று கருத்தரங்கு நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் பசுமை புரட்சி ஏற்படுத்திட கடந்த 3 மட்டும் 11,650 கோடி ஒதுக்கீடு செய்து பசுமை புரட்சிக்கு வித்திட்டார்கள். விவசாயிகளுக்கு டிஏபி உரங்கள் தட்டுப்பாடு என்று கிடைத்திட டான்ஃபெட் நிறுவனத்தின் மூலம் வட்டியில்லாத கடனுதவி வழங்கியுள்ளார்கள். உரங்கள், வேளாண் கருவிகள் உள்ளிட்ட வேளாண் இடுபொருட்களுக்கு 4% வாட் வரிவிலக்கு அளித்துள்ளார்கள். இதனால் 63,40,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளார்கள். வேளாண் தொழில் வளர்ச்சிக்கு மேற்கொண்ட சிறப்பான நடவடிக்கையின் காரணமாக உணவு தானிய உற்பத்தி 101.52 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்து சாதனை நிகழ்த்திய இது கூட மத்திய அரசு விருதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதை நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் விரிவாக எடுத்துரைப்பார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய வேளாண் பெருங்குடி மக்கள் அனைவரும் நல்ல முறையை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக அடுத்த தலைமுறை இந்திய விவசாயம் மற்றும் மண்ணில்லாமல் எதிர்கால விவசாயம் குறித்தும் நவீன வேளாண் யுக்திகளை தொழில்நுட்பங்களை வேளாண் மக்களுக்கு எடுத்து சென்று பசுமை புரட்சிக்கு வித்திடும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் சிந்தனையில் உதித்த லட்சிய திட்டமான விஷன் 2023 தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டத்துக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் அக்ரி இன்டெக்ஸ் 2014 கண்காட்சி விளங்குகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த கண்காட்சி ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்ற கொடிசியா அமைப்பின் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பொறுப்பாளர்களையும் அத்தனை பேரையும் உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர செங்கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும். இந்த அடிப்படை தத்துவத்தின் ஆழ்ந்த அர்த்தத்தினை புரிந்து உணவு அளிப்பதின்றி உழவு இல்லை, அந்த உழவு இன்றி புதிய உலகம் இல்லை என்னும் தன் வேளாண்மை துறையின் மேம்பாட்டிலே சாதனைகளும் சரித்திரங்களும் நிறுத்தி வருகின்ற விழாவினுடைய தலைமை விருந்தினர் மாண்புமிகு தமிழக வேளாண் துறையினுடைய அமைச்சர் திரு அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தலைமை உரையாற்ற பணிவன்புடன் பணிக்கின்றோம்.
வணக்கத்துக்குரிய வேளாண் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பிலேயும் என்னுடைய சார்பிலேயும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுடைய மகத்தான ஆதரவோடு 3வது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அறிவிக்கப்படுகின்ற திட்டங்களுக்கெல்லாம் உரிய நிதியினை ஒதுக்கீடு செய்கிறார். ஒதுக்கப்படுகின்ற நிதி பயனாளிகளை சென்று அடைகிறதா என்று கண்காணிக்கின்ற ஒரு நல்ல ஆட்சியை இன்றைக்கு தமிழகத்திலே தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய துணைக்கண்டத்திலே 3 மாநிலங்கள் மட்டுமே இதுவரை 1,00,000 கோடிக்கும் மேலாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கின்ற மாநிலங்களாக இருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தையும் 100,000 கோடிக்கும் மேலாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கின்ற ஒரு மாநிலமாக தமிழகத்தை மாற்றி காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே 2011-2012 நிதியாண்டில் தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை 1,02,000 கோடியாக தாக்கல் செய்தார்கள். 2012-2013 நிதியாண்டிற்கு 1,18,000 கோடியாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். 2013-2014 நிதிநிலை அறிக்கையை 1,42,000 கோடியாக தாக்கல் செய்தார்கள். நடப்பு நிதியாண்டான 2014-2015 நிதியாண்டில் 1,48,000 கோடியாக நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் செய்து இந்திய துணைக்கண்டங்களிலே இருக்கின்ற 29 மாநிலங்களில் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை இன்றைக்கு தரம் உயர்த்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தமிழகத்தினுடைய வேளாண்மை துறைக்காக 2011 2,800 கோடி ரூபாயும் 2013 நிதியாண்டிற்கு 3,500 கோடி ரூபாயும் 2014 நிதியாண்டிற்கு 5,800 கோடி ரூபாயும் மாண்புமிகு அம்மார்கள் ஒதுக்கீடு செய்து தமிழக வேளாண்மை துறையை முதன்மை துறையாக மாற்றி வேளாண்மை துறையினுடைய வளர்ச்சிக்காக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மார்கள் ஒரு நல்ல அடித்தளத்தை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். விவசாயிகள் 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு வருமானம் என்ற தாரக மந்திரத்தை மாண்புமிகு அம்மார்களால் அறிவிக்கப்பட்டு அதற்கு ஏற்ப தமிழகத்தினுடைய வேளாண்மை துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாருடைய எண்ணங்களுக்கு வண்ணங்களை தீட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற கொடிசியா கோவை அக்ரி இன்டெக்ஸ் 2014 மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 1969 கொடிசியா சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு ISO தரச்சான்றோடு மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு கருத்தரங்குகளை இந்த கொடிசியா மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் இங்கே சிறப்பான முறையிலே நடத்தப்படும் வேளாண் கண்காட்சியிலே கலந்து கொள்வதில் நான் உள்ளபடியே ஓகை அடைகிறேன். நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. ஆம், இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லாம் வளங்களையும் உடைய நாடுகளே சிறந்த நாடுகளாகும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவரும், இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெரும் நாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் நித்தனித்தும் கணக்கிலின்றி தரும் நாடு என்றான் முண்டாசு கவிஞன் பாரதி. ஆம், 17ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா உலகில் செழிப்புமிக்க நாடாகவே இருந்திருக்கிறது என்பதை நம் மண்ணிலே பிறந்த திருவள்ளுவரும் பாரதியாரும் பெருமையோடு தெரிவித்தாலும், மாற்றான் மண்ணிலே பிறந்த பிரான்ஸ் நாட்டு பெருனியர் என்னும் பெரும் வியாபாரியும் இந்தியா ஒரு வளமைமிக்க நாடு என்பதை, நான் இதுவரை 2 முறை வங்கத்திற்கு வந்துள்ளேன், இந்த நாடு எகிப்து நாட்டை விட மிகவும் வளமாக உள்ளது என்று நம் நாட்டின் வளத்தையும் பெருமையையும் பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம் பாரத நாட்டில் நாம் பிறந்த தமிழகமும் தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. உலகிலேயே வாழ்நிலப் பகுதிகளை திணை மண்டலங்களாக பகுத்து அதை இலக்கணப்படுத்தியவர்கள் தமிழர்களே என்பது பல ஆய்வாளர்களின் ஆணித்தரமான கருத்தாகும். இது இன்று அறிவியலாளர்கள் பகுக்கின்ற திணைமவியல் என்ற ஈக்காலஜிக்கல் ஜோன் பகுதிகளுக்கு சற்றும் குறைந்ததன்று. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்பவை நானிலம் என்று அழைக்கப்பட்டது. இதற்கு அடுத்தாற்போல் வறட்சி காலத்தில் முல்லை, குறிஞ்சி என்ற பகுதிகளை பாலை என்று பிரித்தனர். ஆனால் இதற்கு ஏனைய நிலத்தை போல் நிலையான நிலம் கிடையாது. எந்த இடத்தையும் இயற்கை பாலையாக ஆக்குவதில்லை என்பதற்கு அறிவியல் தரும் சான்றாக இது உள்ளது. இந்த நால்வகை நிலங்களுக்கும் உழவியல் கோட்பாடுகளையும் வகுத்திருக்கின்றனர் நம் தமிழர்கள். வளப்பமான குறிஞ்சி நிலமானது எப்பொழுதும் மழை பெய்யும் குளிர்ந்த காடுகளாக இருப்பதால் இயல்பாக இயற்கையாக நன்கு விளைந்துவிடும் என்பதால் இந்நிலத்தை உழ வேண்டியதில்லை. இதைத்தான் மலைபடுகடாம் என்ற கடைசங்க நூல் தொய்யாது விந்திய துளர்பாடு துடவை, அதாவது உழாது விதைத்த நல் விளைநிலம் என்று உழவேண்டிய தேவையில்லை என்ற உழவியல் தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. இன்று உலகம் முழுமையும் பேசப்படுகின்ற அறிஞர் புகாகோ கூறுகின்ற உழாத வேளாண்மையை அன்றைய தமிழர்கள் மிக இயல்பாக செய்திருக்கின்றனர். மேலும் குறிஞ்சி நிலத்தில் முதன்மை விளைபொருள் வெண் நெல் என்றும் திணையுமாகும். நஞ்சை நிலத்தில் உள்ளது போன்ற சம்பா நெல் அங்கு இல்லை. முல்லை நிலத்தில்தான் கலப்பையின் வருகை தொடங்குகிறது. அந்த கலப்பை கூட எளிய கலப்பைதான் என்பதை பெரும்பானாற்று படை என்ற நூல் குறுஞ்சாட்டு உருளையோடு கலப்பை சார்த்து என்று குறிப்பிடுகிறது. இதே கலப்பை மருத நிலத்திற்கு வரும்போது அகன்று விரிந்து ஆழ உழும் திறன் மிக்கதாய் ஆக்கப்படுகின்றது. பெண் யானையின் வாயை போன்று மடிந்து அகன்று இருக்கின்ற பெரிய கலப்பை என்பதை பெரும்பானற்று படையில் பிடிவாய் அன்ன மடிவாய் நாஞ்சில் உடுப்பு முக முழுக்கொழு மூழ்க ஊன்றி என்று உடுதிரம் மிக்க கலப்பையின் உழவியலை கூறுகிறது. இவ்வாறு முழுமையான உழவியல் தத்துவங்களை அறிந்து வேளாண்மை செய்தால் வேலிநிலம் ஆயிரம் களம் விளைந்தது என்று புருணர் ஆற்றுப்படை என்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இன்று பயன்படுத்தப்படும் அத்தனை தொழில்நுட்பங்களுக்கு முன்னோடியாக பண்டைய தமிழர்கள் விளங்கியுள்ளார்கள். நம்முடைய புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிவிட்டு சென்ற தொழில்நுட்பங்களின் அடிப்படையில்தான் இன்று நாம் அவற்றை சரி செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் வந்த விவசாயிகளும் விவசாய தலைமுறையில் வந்த தொழில் முனைவோர்களும் தொழில்நுட்ப முன்னோடிகள்தான். ஆனால் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை அன்றைய தினம் உள்ள விவசாயிகளுக்கு எடுத்து சொல்ல யார் விரிவாக்க பணி செய்தார்கள் என்றால் கோடை உழவு என்ற தொழில்நுட்பத்தை கம்பரே தன் பாடல் மூலம் கோடையிலே பெய்யும் மழை நீரை சேமிக்க கோடை உழவு செய்ய வேண்டும் என்ற தொழில்நுட்ப கோட்பாட்டை அன்றைய தினம் இலக்கியத்திலே மாதந்தோறும் மழை பெய்தாலும் நிலத்தடி நீர் இருந்தாலும் கலப்பை கத்தி என்ற கொழுவாணி நிலத்தை உழவில்லை என்றால் உலகம் செழிப்பாக இருக்காது என்று கூறி விரிவாக்க பணி செய்துள்ளார். ஆக எந்த ஒரு செய்தியை பரப்ப வேண்டும் என்றாலும் அதற்கு விரிவாக்க பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கையை நாம் நீண்ட நெடுங்காலமாக பின்பற்றி வருகிறோம் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. ஆக அப்படிப்பட்ட விரிவாக்க பணி செய்யும் கோட்பாடினைத்தான் இன்றைய தினம் அக்ரி இன்டெக்ஸ் என்ற வேளாண் கருத்தரங்கத்தின் மூலமாக ஆங்கிலத்திலே சொல்வார்களே கிவ் அண்ட் டேக் பாலிசி என்று, நம்மிடம் உள்ளதை பிறர்க்கு கொடுப்பதும் பிறரிடம் உள்ளதை நாம் பெற்றுக்கொள்வதும். ஆம், இன்றைய தினம் விவசாயிகள் தங்களிடம் உள்ள தொழில்நுட்பங்களை தொழில் முனைவோர்களுக்கு அளித்து அதை சீராய்வு செய்து சிறப்புற மாற்றி உழவர்களுக்கு உரிமையோடு மீள அளிப்பதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தரங்கு இந்த கருத்தரங்கு என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய காலகட்டங்களில் விவசாயத்திற்கு ஆள் பற்றாக்குறை, ஆறுகளில் நீர்வளம் குறைதல், அண்டை மாநிலங்களின் அடம்பிடிப்பு, பருவகால மாற்றங்கள் என்று இன்றைய தினம் உலக மக்கள் தொகையில் சுமார் 18% வாழும் இந்தியாவில் 179.9 மில்லியன் ஹெக்டேரில் பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. உலகத்திலேயே பயிர் சாகுபடி பரப்பில் இரண்டாவதாக இருக்கும் இந்தியாவில் சுமார் 70% மக்கள் வேளாண்மை மற்றும் வேளாண்மை தொடர்புடைய துறைகளை சார்ந்தே வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்களிப்பு 13.9% உள்ளது. உலகின் ஒட்டுமொத்த நிலப்பகுதியில் 2%, உலகின் காடு மற்றும் பசுமை நிறைந்த நிலங்களில் 1.5% இந்தியா கொண்டுள்ளது. இந்தியர்களின் சராசரி வேளாண் நிலங்களின் அளவு 1951 0.48 ஹெக்டேரில் இருந்து தற்பொழுது 0.16 ஹெக்டேராக குறைந்து உள்ளது. ஆம், இந்தியாவில் உள்ள விவசாயிகளில் 96% சிறு மற்றும் குறு விவசாயிகளே. தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 7% மக்கள் தொகையோடு 4% நிலப்பரப்போடு 40% மக்களுக்கு வாழ்வாதாரமாக விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழிலும் இருந்து வருகின்றன என்பதனை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். 2005-2006 ஆண்டில் சுமார் 52.4 லட்சம் ஹெக்டேராக இருந்த பயிர் சாகுபடி பரப்பு படிப்படியாக குறைந்து 2010 ஆண்டிற்கு பிறகு 48 லட்சம் ஹெக்டேராக உள்ளது. அதே வேளையில் தரிசு நிலமோ 2005-2006 ஆண்டிலே 7.59 லட்சம் ஹெக்டேராக இருந்து 2010 ஆண்டிற்கு 11.77 லட்சம் ஹெக்டேராக உயர்ந்தது நம் வேளாண்மை துறைக்கு ஒரு சவாலை சற்றும் எதிர்பாராத வகையில் கொடுத்துள்ளது. எனவே அடுத்த தலைமுறை இந்திய விவசாயம் என்ற வேளாண் கருத்தரங்கில் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கான ஒரு தளமாக பயன்படுத்தி கொள்ள உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மனித இனம் தொடர்ந்து தேடியதால் இன்று கிரகங்களை துருவி துருவி ஆராய்கின்ற மனப்பான்மையை நாம் பெற்றுள்ளோம். விதைகள் கூட உருவான இடத்திலே விழ விரும்புவதில்லை. இறகுகள் முளைத்த விதைகள் இருக்கின்றன. பஞ்சை தரித்து கொண்ட வித்துக்களும் உண்டு. காற்றின் கைகளால் எடுத்து செல்லப்பட்டு வெகு தூரத்தில் விழுந்து முளைப்பதற்கு இந்த வடிவங்களே அவற்றுக்கு ஆதாரம். பழங்கள் சுவையாக இருப்பது கூட விதைகள் வேறு இடத்தில் முளைக்க வேண்டும் என்கிற முன் ஜாக்கிரதையால். எனவே நாம் புதியவைகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய பரிமாற்றங்களையும் புதிய பரிமாணங்களையும் புதிய வார்ப்புகளையும் அடைந்திட அயராது பாடுபட வேண்டும் என உங்களை நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் இந்தியாவை பொறுத்தவரை 82 மில்லியன் வேளாண் குடும்பங்கள் இருந்தபொழுதும் சுமார் 35,70,000 டிராக்டர்கள், அதாவது 1,000 குடும்பங்களுக்கு 44 டிராக்டர்கள் மட்டுமே உள்ளன என்றால் தேவைக்கும் பயன்பாட்டிற்கும் உள்ள இடைவெளியை நம்மால் நன்கு உணர முடிகிறது. ஆக இதுபோன்ற இயந்திரமாக்கலில் ஏற்படுகின்ற இடைவெளிகளை குறைப்பதற்கும் அதில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவதற்கும் இதுபோன்ற கருத்தரங்குகளும் வழிகாட்டியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற தொழில்நுட்ப இடைவெளிகளையும் நிரப்பும்போது புதிய கண்டுபிடிப்புகளை கடமை உணர்வோடு கரையேற்றும் பொழுது பல இடையூறுகள் வரலாம், தோல்விகளும் வரலாம். ஆம், தோல்வி ஓர் அனாதை குழந்தை, வெற்றிக்கோர் ஏராளமான தந்தைகள் என்ற பழமொழி சொல்லுவார்கள். இது புதிய விவசாய ஆராய்ச்சிகளுக்கும் பொருந்தும். ஆனால் அதை நினைத்து நாம் துவண்டுவிடக்கூடாது. தோல்வியும் வெற்றியும் எப்படி ஏற்படுகின்றன என்பதற்கு பென்னாஷா கூறிய விளக்கம் இது. நான் இளைஞனாக இருக்கும் பொழுது 10 காரியங்கள் செய்தால் அதில் 9 காரியங்கள் தோல்வி அடைவதை பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கை தோல்வி அடைவதை நான் விரும்பவில்லை. 9 தடவை வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று நான் யோசித்தபோது எனக்கு ஓர் உண்மை பளிச்சென்று விளங்கியது. 90 முறை முயன்றால் 9 தடவை வெற்றி கிடைக்கும் என்பதுதான் அது. ஆகவே முயற்சிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். எனவே நாமும் பென்னாஷா போல் முயற்சிகளின் எண்ணிக்கையை மும்மடங்காக ஆக்க வேண்டும் என உங்களை நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மழுங்கடிக்கப்பட்ட மரபு வேளாண்மையை கூட மீட்டெடுக்கும் மீட்பராக விளங்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு துறைகளில் வேளாண்மை துறையை முதன்மை துறையாக அறிவித்து அதன் மூலமாக தமிழகத்தினுடைய உணவு தானிய உற்பத்தியை 2011-2012 நிதியாண்டில் 101.52 லட்சம் மெட்ரிக் டன்களாக உயர்த்தி காட்டி அதன் மூலமாக இந்திய அரசினுடைய உயர்ந்த விருதான கிருஷி கிருமான் என்ற விருதை மாண்புமிகு அம்மாருடைய அரசு பெற்றது என்பதை இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் கடந்த 2013-2014 நிதியாண்டில் தமிழக அரசினுடைய வேளாண்மை துறையினுடைய உணவு தானிய உற்பத்தி 110 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தி காட்டியிருக்கிறார்கள். அதேபோல் நடப்பு நிதியாண்டான 2014-2015 நிதியாண்டில் விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தி அவருடைய வருமானத்தை 3 மடங்காக உயர்த்த வேண்டும் என்ற புரட்சி தலைவி அம்மாருடைய கனவுகளுக்கு வண்ணங்களை தீட்டி கொண்டிருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை துறையும் நடப்பு ஆண்டிலே தமிழகத்தினுடைய உணவு தானிய உற்பத்தியை 145 லட்சம் மெட்ரிக் டன்களாக நிர்ணயம் செய்திருக்கிறது. அதை புரட்சி தலைவி அம்மாருடைய வழிகாட்டுதலோடு நிச்சயமாக தமிழக வேளாண்மை துறை நிறைவேற்றி காட்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகளுடைய நன்மைக்காக 88 நவீன கிடங்குகளை அமைப்பதற்காக ஊரக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின் மூலமாக 127.60 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தந்திருக்கிறார்கள். இது தவிர குறு சிறு விவசாயிகள் பயன்பெற ஏதுவாக இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலேயும் இல்லாத வகையில் 100% மானியத்தில் நுண்ணீர் பாசன திட்டத்தை தமிழகத்திலே அறிவித்திருக்கிறார்கள். விவசாய இடுபொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே இடுபொருட்களுடைய 4% வாட்வரியை விலக்களித்து ஆணை தந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே உள்ள அனைத்து வட்டாரங்களிலும் ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி கிராமங்களை ஏற்படுத்த உத்தரவு தந்திருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளுக்கு உகந்த பயிர்களை கண்டறிந்து உணவு தானியங்களில் அதிக மகசூல் எடுக்கும் விவசாயிகளுக்கு சிறப்பு பரிசுகளை தமிழ்நாடு அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. இயற்கை வேளாண்மையை குறித்து புதிய கொள்கையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ₹13.05 கோடி ஒதுக்கீட்டில் 50% மானியத்தில் பன்னாட்டு பயிர் ஆராய்ச்சி மையத்தின் உயர் தொழில்நுட்ப ஆலோசனையுடன் கூடிய மானாவரி பயிர்கள் உற்பத்தி திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ₹11.40 கோடி ஒதுக்கீட்டில் நடவு முறை துவரை சாகுபடி திட்டத்தை அரசு சிறப்பான முறையிலே செயல்படுத்தி வருகிறது. ₹4.59 கோடி ஒதுக்கீட்டில் மாவட்டத்திற்கு ஒரு இளைஞர்களை உள்ளடக்கிய வேளாண் தொழிலாளர் குழுக்களை அமைத்து அதன் மூலமாக தமிழக இளைஞர் வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்விலே ஒரு வெளிச்ச ரேகைகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்று மக்களுக்காக திட்டங்களே அன்றி திட்டங்களுக்காக மக்கள் இல்லை என்ற நோக்கோடு பல்வேறு திட்டங்களை அமலாக்கம் செய்திட ஆணையிட்டுள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் தொழில் நுட்பங்கள் பயிர் செய்யும் பகுதிக்கு ஏற்றபடி விளைவிக்கும் விளை நிலங்களுக்கு ஏற்றபடி உருவாக்கப்பட வேண்டும், புதுமைகள் புகுத்தப்பட வேண்டும், உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் உயர்த்த வேண்டும் என்பது உயரிய எண்ணம்தான். ஆனால் அதற்கு பழையனவற்றை கழித்துவிட்டு புதிய அணுகுமுறைகளையும் புதிய தொழில் நுட்பங்களையும் புகுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை கூறுகின்ற பொழுது நான் படித்த நகைச்சுவை நிகழ்வு ஒன்று என்னுடைய நினைவிற்கு வருகிறது. வயதான தாத்தா ஒருவருக்கு 60ஆம் கல்யாணம் நடந்தது. பாட்டியை அலங்காரம் செய்து மணமேடையிலே உட்கார வைத்தார்கள். ஆனால் தாத்தாவை காணோம். பேரைப்பிள்ளைகள் தேடி அலைந்தார்கள். கடைசியில் தெருக்கோடி வீட்டு திண்ணையில் இருந்து அவரை கண்டுபிடித்தார்கள். கல்யாணத்திற்கு நேரமாகுது, உடனே வாங்க தாத்தா, புதுவேட்டி புது சட்டையெல்லாம் எடுத்திருக்கிறோம், வந்து போட்டுக்குங்க என்று கூறினார்கள். தாத்தாவை கெஞ்சி அழைத்தார்கள். தாத்தாவோ கோபத்தோடு சொன்னார், போங்க, வேட்டி சட்டை மட்டும் புதுசாக எடுத்திருக்கீங்க, பொண்ணு மட்டும் அதே பழசுதானா என்று நான் வரமாட்டேன் என்று சொன்னார்கள். அதுபோல புதிய தொழில்நுட்பங்களை புதிய இயந்திரங்களை விவசாயிகளுக்கு பகுதிக்கேற்றவாறு வழங்கவில்லை எனில் நாம் நிர்ணயம் செய்துள்ள இலக்கினை இலகுவாக நாம் அடைய முடியாது என்பதை நாம் அறிவோம். ஆம், இதுபோன்ற கருத்தரங்குகளை அனைவரும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தினுடைய உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். அதன் மூலமாக மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக அமைய வேண்டும் என்ற நோக்கோடு தொலைநோக்கு திட்டம் 2023 என்ற திட்டத்தின் அடிப்படையிலே தமிழகத்தில் இருக்கின்ற துறைகளில் வேளாண்மை துறையை முதன்மை துறையாக அறிவித்து வேளாண்மை துறைக்கு மிக சிறப்பான பணிகளை ஆற்றிட உத்தரவை தந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக நேற்றைய தினம் கூட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பணிகளை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 172 உதவி பேராசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையிலே பணிபுரிவதற்கான வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள். இப்படி வேளாண்மை துறையாக இருந்தாலும் சரி, வேளாண்மை துறையின் சார்பிலே அங்கம் வகித்து கொண்டிருக்கிற தோட்டக்கலை துறை, வேளாண்மை பொறியியல் துறை, வேளாண்மை வணிகம் மற்றும் விற்பனை துறை, விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை, போன்ற வேளாண்மை துறையின் கீழே அங்கம் வகித்து கொண்டிருக்கிற இந்த சகோதர துறைகளின் சார்பில் எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு முடிவும் தமிழக வேளாண்மை பெருங்குடி மக்களுடைய வருமானத்தை பெருக்கின்ற வகையிலேயும் அவர்களுடைய வாழ்விலே வசந்தத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலேயும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்டி இந்த கருத்தரங்கம் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தினை ஏற்பாடு செய்திருக்கிற கொடிசியா நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மார்களின் சார்பிலேயும் தமிழக அரசின் சார்பிலேயும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.
தகவல் பல தந்து தலைமையுரையால் எங்கள் இதயம் கவர்ந்த தலைமை விருந்தினர் அவர்களுக்கு கொடிசியாவின் கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற கோவை பாராளுமன்ற போற்றுதலுக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு பி நாகராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த கருத்தரங்கத்தினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக விழா மலர் ஒன்றினை வெளியிட உள்ளோம். விழா மலரினை வெளியிட தலைமை விருந்தினர் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் திரு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பணிவுடன் அழைக்கின்றோம். இந்த விழா மலரின் முதல் பிரதிகளை பெற்றுக்கொள்ள சிறப்பு விருந்தினர்கள் தமிழக மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் ஊராட்சி வளர்ச்சித்துறை சட்டம் நீதிமன்றம் சிறைச்சாலைத்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களையும் மாண்புமிகு தமிழக சட்டசபையினுடைய துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. இதுவரை கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்ற அக்ரி இன்டெக்ஸ் 2014 விவசாய கண்காட்சியின் இரண்டாம் நாளான ஜூலை 19 தேதி நடைபெற்ற நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள்.